ஓங்கீஸ்வர குருதேவா என்றார். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ கேட்கின்றோமோ இவை அனைத்தும் ஓய் என்று பிரணவமாக்கி இம்மென்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்தையும் ஆக நம் உடலுக்குள் இருக்கும் எத்தனையோ கோடி குணங்களுக்கும் நம் உடலுக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது. ஆகவேதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நம் உயிரான ஈசனை வேண்டிக் கொண்டுள்ளோம் என்பதனை நாம் எல்லோருக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவது இதுதான். இன்று விஞ்ஞான உலகில் இன்று எத்தனையோ கோடி உணர்வகைகளை பற்றி கம்ப்யூட்டர் மூலம் அறிந்து கொண்டே உள்ளான். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மெஞ்ஞானத்தை பற்றி அகஷியன் தாய்க்கருளை பெற்ற அந்த அரும்பெரும் சக்தி கொண்டு விண்ணுலக ஆற்றலையே தன் உடலான உலகில் எப்படி இயங்குகின்றது என்பதனை அறிந்துணர்ந்தான். வானையில் புவியில் உயிரிழந்த நிலைகளில் தனக்குள் தெரிந்து உணர்ந்தான். உணர்ந்தவன்தான் தனது உடலில் தாய் கருவிலே விளையும் போது அவருடைய தாய் தந்தையர்கள் பல மிருகங்களிடமிருந்தும் கொடூர மிருக ஜந்துக்களிடமிருந்தும் தன்னை மீட்டிக்கொள்ள அவர்கள் காட்டில் விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தாலும் தன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு தாவரங்கள் மற்ற உயிரினங்களிடந்து தாவரங்கள் எப்படி சாதாரண ஒரு பாம்பு ஒரு செடியின் பக்கம் போனால் அது விஷத்தின் தன்மை தணிந்து விடுகின்றது, இதே போல தேனீக்களோ ஒரு பச்சிலை கையில் தடவி கொண்டால் அந்த தீனை கொட்டுவதில்லை, ஒரு தேளோ ஒரு பச்சிலை கையில் வைத்துக் கொண்டால் நம்மை கொட்டுவதில்லை, கீழே போட்ட கொட்டிடும். இதே மாதிரி சில பாம்புனங்கள் கையில் அந்த பச்சலை வைத்துக் கொண்டால் தீண்டுவதில்லை. விஷஜந்துகள் கொண்ட சர்வ அதாவது சில மிருகங்களும் நம் கையில் அந்த பச்சலைகள் இருந்தால் அதனுடைய வீரியத்தை காட்டுவதில்லை, நம்மை தாக்குவதில்லை. யானையும் யானை மிரட்டி என்ற ஒரு பச்சலை உண்டு, அதை பார்த்தால் அந்த பச்சலை தேய்ச்சி கையில் வைத்துக் கொண்டால் யானை மிரண்டு ஓடும். இதையெல்லாம் காடுகளில் குருநாதர் அனுபவ ரீதியாக பச்சலைகளின் வீரியங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றார். இன்று ஆடு தின்னாம்பாளை என்று எல்லா தாவர இனங்களையும் சாப்பிடும் ஆடு. ஆடு தின்னாம்பாளைன்னு ஒரு செடி இருக்கு, அதை ஆடு கடிப்பதில்லை, அதை விட மோசமா கசப்பா இருப்பதை சாப்பிடுது, ஆனா இதை சாப்பிடுவதில்லை. இதே போல தாவர இனங்கள் எத்தனையோ விதமான அதனுடைய வளர்ச்சியில் பிடுதோர் தீமைகள் செய்யாது, விஷஜந்துகளும் மிருகங்களையும் இது மனம் பெற்ற பின் அவருடைய வீரியத்தன்மைகள் குறைய செய்து என்பதனை புழுவிலிருந்து மனிதனாக வந்த பின் இந்த மனிதனான பின் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 அந்த தீமைகளை நீக்கிடும் அந்த உணர்வு பெற்ற தான் மனித உடல் என்பதனை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது. அறிந்தவன் நமக்கு இது தெளிவாக செய்கிறான். அதாவது நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் வரையிலும் இது ராமாயணத்தில் சிவதன்சு என்று சொல்லுகின்றனர். ஒரு புழுவை இன்னொரு விஷம் கொண்ட புழு தாக்கினால் அந்த சாந்தமான புழு இறந்து விடுகின்றது. அந்த சாந்தமான புழுவின் ரூபங்கள் மாறிவிடுகின்றது. அந்த விஷப்புழுவின் தன்மைகள் எதுவோ அதே மாதிரி மாறிவிடுகின்றது. இப்போ பாம்பு உடல்ல ஏற்படும் விஷம், அது சிவதன்ஸ். அந்த விஷத்தை ஒரு மனிதன் மேலேயோ ஒரு மாட்டின் மேலேயோ அது பாய்ச்சப்பட்டால் அது மீறிய வீரிய வல்லமை கொண்டு அவை தாக்குமே என்றால் இது சிவதன்ஸ். ஆக இந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு பாம்பெனத்தை ஒரு தவளையோ அல்லது மனிதனையோ தாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்த மனிதன் இந்த விஷம் பாய்ச்சிய பின் மனிதனாக உருவான நினைகள் நினைவு அனைத்தும் மறைந்து விடுகின்றது. அப்ப பாம்பின் நினைவே நமக்குள் வருகின்றது. இந்த உடலை விட்டு சென்றான் பாம்பின் இருப்புக்குள் சென்று அதன் உணர்வின் கருவாக நமது உயிர் பாம்பாக தான் கருவாகி பாம்பாக உருவாக்குகின்றது. இதனால்தான் இது சிவதன்ஸ் என்றும், இப்ப மான் சாந்தமானது, புலி கொடூரமானது. அந்த புலி மானை தாக்கப்படும் போது அதை தாக்குவதற்கு முன்னாடி புலியின் உணர்வினை மான் நுகர்கின்றது. அப்ப புலியின் உணர்வுகள் அது உடலிருந்து வரக்கூடிய சிவதன்ஸ். இந்த மானின் உணர்வுக்குள் சென்ற பின் மானை உருவாக்கிய அந்த அணுக்களை தாக்குகின்றது. அவருடைய உணர்ச்சி அச்சப்படும் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது மானிற்கு புலியின் நினைவே வருகின்றது. ஆக சிவதன்ஸ் அதை கொண்டு இதை வீழ்ச்சி அடைந்து மானின் உயிரான்மை சென்ற பின் புலியின் இருப்புக்குள் வந்து அது கருவாகி புலியாக உருவெறுகின்றது. இப்படித்தான் இப்போ ஒரு மனிதன் அடித்துக் கொள்ளுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். கோபமாக உணர்வுகள் தாக்கப்படும் போது இவனுடைய வலிமை வந்துவிட்டால் அந்த தாக்கிய மனிதனின் உணர்வுகள் தாக்கப்படும் உடல்களில் அதிகமாக சேர்க்கப்படும் போது அந்த உணர்வு வலிமை பெறுகின்றது. அப்ப அந்த வலிமை பெற்று அந்த நிலையாகும் போது அவன் இறந்தான் என்றால் எவன் கொள்ளுகின்றானோ அவனோட கூடிய வந்து விடுகின்ற, இதுவும் சிவதன்சனம். அவன் கொல்லப்பட்டவன் எப்படி துயரப்பட்டானோ அதே உணர்வுகள் இந்த உடலுக்குள் அந்த உயிரான்மா வந்த பின் இவன் உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் அதே மாதிரி தாக்கி நாளடைவில் நரக வேதனை படித்து அவனை வீழ்த்தி விட்டு இந்த உயிரும் வெளியில போய்விடுகின்ற. ஆக அவன் தாக்கும் உணர்கொண்ட உணர்வுகள் இவன் உடலுக்குள் ஆன பின் தாக்கி உணவாக உட்கொள்ளும் உடல் அமைப்பை நம் உயிர் உருவாக்கி விடுகின்ற. தாக்கப்பட்டவனும் தாக்கினான் என்று உணர்வறுப்பும் போது அதே உணர்ச்சிகள் இவனத்திற்கு அடுத்தவனை தாக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். இப்படி மாறி மாறி இது சிவதன்ஸ் என்று பல கோடி சரீரங்களை பற்றி, இப்ப பாம்பை கருடன் தாக்குகின்றது, அதன் உணர்வு சிவதன்ஸ். அப்ப பாம்பின் தன்மையை அந்த விஷத்தை ஒடுக்கி அதன் உணர்வு ஆன பின் தன் இனத்திற்கே மாற்றிவிடுகின்றது. ஒரு புழுவை குளவி எடுத்து கொட்டினால் அதுவும் சிவதன்ஸ். அந்த குளவியின் உணர்வுகள் புழுவின் உடலுக்குள் சேர்ந்த பின் அந்த குளவியின் ரூபமாக மாறுகின்றது, இதுவும் சிவதன்ஸ். நாம் பல கோடி சரீரங்களை கடந்து கடந்து இன்று நமது உயிர் பல கோடி தீமைகளை நீக்கி நீக்கி நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். இப்படி மனிதனான பின் மனிதர்கள் இப்ப உதாரணமாக ஒரு விட்டில் பூச்சியை ஒரு குருவி கொத்தி அதை கொன்று உண்ண விழுங்கினால் அந்த விட்டில் பூச்சி அடுத்த பறவையாக வருகின்றது. இதே மாதிரி ஒன்றுக்குள் ஒன்று இதாகி அந்த சிவதன்சாக மாறி அந்த வலிமை கொண்டவர் வரும்போது இந்த உயிர் அதற்கு தக்கவாறு அந்த உணர்ச்சிகளை மாற்றி அந்த ரூபங்களை முடுத்து அது உருவாக்குகின்றது என்பதற்குதான் அதற்கு சிவதன்ஸ் என்று காரண பெயர் வைக்கின்றார். அதே சமயம் மனிதனான பின் மிருகங்கள் எப்படி ஒன்றை ஒன்று கொன்று சாப்பிடுகின்றதோ இதே போல மனிதனான பின்னும் மற்ற உயிர்களை வேட்டையாடி அதை கொன்று சாப்பிடுகின்றான். அதே சமயத்தில் ஒரு தேள் வருகிறது என்றால் அவனை பாதுகாத்துக் கொள்ள தேளை அடித்தால் மனிதனான உடலுக்குள் இவன் உணர்வை நுகர்ந்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி. இது மனிதன் எல்லாவற்றையும் தாக்கும். இது சிவதன்ஸ் தாக்கப்படும் போது அதனால் அந்த பாம்பு இதாகுது. அப்போ ஒரு கொசு மனிதன் ரத்தத்தை சாப்பிடுது. இந்த உடலை சிவதன்ஸ் அதை தாக்கி அதை விழித்த பின் அந்த உயிர் நம் உடலுக்குள் வந்து கொசு மனிதனாக பிறக்கு. ஒரு ஈ கொள்றோம் என்றால் இது மனிதன், இது சிவதன்ஸ் அதை தாக்கி அதன் ஒரு போதா ஈ மனித உடல் வந்து மனிதனாக பிறக்கு. எத்தனையோ கோடி சரீரங்கள் கடந்து வந்த பின் மனிதன் தாக்கப்படும் போது அந்த உயிரணுக்கெல்லாம் மனித உடலுக்குள் வந்து விடுகின்றது. இப்ப மனிதன் தன் வாழ்க்கையில நடந்து செல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மாடு வந்து முட்டிருச்சுன்னா அந்த மாடு முட்டி உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த மாட்டின் நினைவே வரும், அந்த மாட்டின் உடலுக்குள் போயிடும். இப்ப காட்டுக்குள்ள போறோம், ஒரு புலி வந்து துரத்துதுன்னா துரத்தடைந்த புலியின் நினைவே வரும். இதை தாக்கப்படும் அந்த நினைவு வந்த பின் இந்த உயிர் சென்ற பின் அந்த புலியின் உடலுக்குள்ளே போகுது, அதன் உணர்வை கருவாகி மாற்றும். இப்படி மனிதன் ஆடு மாடுகளை கொன்று சாப்பிட்டான் என்றால் கொல்றும் உடலுக்குள் அந்த ஆட்டின் உயிருக்கு அந்த தின்றன் உடல்ல ஆட்டின் உணர்வின் அணுக்களை எப்படி உருவாகிச்சோ அதே மாதிரி தின்றன் உடல்ல அதன் உணர்வுகளை சிறுக சிறுக சேர்த்து இவனும் மிருக உணர்வுக்கொப்ப மாறுகின்றான். இந்த உணர்வு அணுக்கள் அந்த மிருகங்களுக்கு எப்படி முரட்டுத்தனமான வலிமை இருக்குதோ, ஏனென்றால் அந்த மாடு ஆடெல்லாம் விஷத்தை தன் உடலாக எடுத்துக்கொள்ளுது. நல்ல உணர்வை அது மலத்தை நஞ்ச புறம் மலம் உடலை ஏற்றுக்கொண்டு நல்லதை மலமாக மாற்றி விடுகின்றது. ஆனால் அத்தன் உடலை விஷத்தின் தன்மை ஏற்றுக்கொண்ட அந்த உணர்வின் உடலை நாம் சாப்பிட்டா இந்த அணுக்கள் இதை விஷத்தை ஏற்றுக்கொள்ளும் அணுக்களாக மாறும். நல்ல கவனிச்சுவோம். அப்ப அணுக்களாக மாற்றப்படும் போது இப்ப அந்த உடலுக்கு எப்படி வலு வருதோ இதே மாதிரி அந்த அணுக்கள் வளப்புறப்பும் இவனுக்கு முரட்டனமாகவும் வருது. நீ சிந்திக்கும் தன்மையை இழந்துடும். இயற்கை இதெல்லாம் சிவதன்சோடு சேருது. அதுதான் ஞானிகள் அன்று சிவதன்சு விஷ்ணு தன்சு என்று தனியா பிரிச்சு காட்டினார். அது இவ்வாறு அவனுடைய வாழ்க்கையில நாம் பல புழுவிலிருந்து மனிதனாக வரவிலும் பல கோடி சரியங்கள் ஆனாலும் மீண்டும் எங்க போறோம்? ஒருத்தன் கொன்றானா அந்த உடல்ல போயிடுறோம். இந்த மானையும் மற்றதை கொண்டு தின்றாலும் அந்த உடலின் உணர்வு நமக்கு இப்படி மாற்றுது. ஏன், அந்த உயிரோட வேலை எதன் உணர்வுகள் கலப்பாப்படுகின்றது அதே மாதிரி பெண்ணிசிரா விஞ்ஞானி ஆண பெண்ணாக மாத்திரம் பாகுறோம். பல உடல்களில் உள்ள அணுக்களை எடுத்து ஆற்றின் ரூபங்களை மாத்திரம், நாயின் ரூபங்களை மாத்திரம், மாட்டின் ரூபங்களை மாத்திரம், மிருகங்களின் ரூபங்களை புற மாத்திரம், அதில் உள்ள அமிலங்களை அதை எடுத்து மாற்றும்போது இப்ப சாதாரணமா கை குழந்தைய பிறகுதுன்னு வச்சுங்க, அது வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள். அந்த வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் கொண்ட மூளையை என்ன செய்யறோம், அதை எடுத்துட்டு அதிலிருந்து ரசாயன கலவைகளை மாற்றி முதுமையாகி இறக்க போறனுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டான்னா அவன் இளமை ரூபமா மாறான். அது வயது பருவம் உள்ளவன் இப்ப நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா இதுதான் அந்த மூளையை தட்டி எடுத்துக்கிடுவான். ஒரு ஆக்ஷன்ல இறக்குறவங்களெல்லாம் அதை எடுத்து என்ன செய்யறது, இதெல்லாம் இது ரகசியங்கள் பல. இதை எடுத்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் கலவைகள் எடுத்து இன்ஜெக்ஷன் மாதிரி கொண்டாடுறாங்க. அது உடல்ல சேர்த்த உடனே என்ன செய்யுது, இவன் இளமை பருவத்துக்கே மாறுறான். இன்னும் அந்த எப்படி கிழவனா இருக்கக்கூடிய இளமையா வாழ ஆரம்பிச்சிடறேன். ஆனா இருந்தாலும் இளமையின் உணர்ச்சிகள் ஊட்டும், கொஞ்சம் ரூபங்கள் மாறும், ஆனா நீடித்த காலம் வாழ முடியாது. இவன் எந்த இன்ஜெக்ஷன் பண்ணாலும் கொஞ்ச நாள் நீடிச்சு, இன்னைக்கு 10 வருஷம் இருக்கக்கூடியவன் கூட ஒரு 10 வருஷம் சேர்ந்து வாழலாம். ஆனால் அந்த 10 வருஷம் சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் அந்த இன்ஜெக்ஷன் செய்தா எடுக்காது, அதுவும் முதுமையாக்கி போடும். இது போய் முதுமையை முழுமையாக்கினா அதுவும் முழுமையாகும் போது இது போச்சுன்னா அது உடனே இந்த முதுமையாக்கியா, அதனால இதை இளமை போனாலும் முழுமையாக்கும். ஒரு தரத்துக்கு தான் அது பயன்படும், ரெண்டாவது தரம் பயன்படுத்தி ஆயுள நீடிக்க முடியாது. இதே போல இன்று விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். அந்த மெய்ஞானி இதெல்லாம் சொன்ன நீ எதனுடைய நிலைகள் எடுக்கின்றாயோ அதன் உணர்வு செய்து நம் உடலை மாற்றிக்கொண்டே இருக்குது இந்த உயிர் என்பதை தெளிவாக கூறுகிறோம். இதே மாதிரி ஒரு அசுரன் இறந்தான் என்றால் பல அசுரர்கள் எழுந்திருக்கின்றார் என்று ராமாயணத்தில் கூறியிருக்க, அதாவது ஒரு புலி சந்தர்ப்பற்ற பேதத்தால் அந்த உடலை விட்டு உயிர் போயிடுதுன்னு வச்சு, அந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த புலி உருவாக்கிய அணுக்கள் அத்தனையுமே அந்த புலியின் உடலையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த புலியின் உடலை சாப்பிட்ட உடனே என்ன செய்யுது, அது எப்படி ரத்தத்தை உறிஞ்சி அது பழகியதோ அதே மாதிரி தசைகளை சாப்பிட்டு அந்த தசைகள்லாம் தீண்டிச்சுன்னா இது ஒரு உயிரணுவா மாறும். முதலே நாம் நுகர்ந்த உணர்வு ஜீவாணுவாகி அதனுடைய மலம் உடல் ஆகுது. இப்ப நம்ம உடல் அரிசி மற்ற அணுக்களின் மலம்தான். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எதனதை நிலை கொண்டதோ அதன் அளவு இந்த உறுப்புகளை மாற்றி அமைச்சு, நுரையீரலுக்கு ஒரு விதமான அணு, எலும்புக்கு ஒரு விதமான அணு, கல்லீரலுக்கு ஒரு விதமான அணு, அதாவது இந்த கிட்னிக்கு ஒரு விதமான அணு, கண்ணுக்கு ஒரு விதமான அணு, அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கு தக்கவாறு அந்த அணுக்களின் மலங்கள்லாம் இந்த உடலாகும், அந்த உறுப்புகள் ஆகுது. ஏன்னா பல கோடி அணுக்களின் மலம்தான் நம்ம உடல். இப்படி நம் உடலுக்கு தக்க அந்த மனு மலங்கள் ஆகி அதை இயக்கினாலும் நாம மனிதன் நிலைகளை எனது உனது என்று நாம மாற்றிக்கொண்டே உள்ளோம். ஆனாலும் இந்த புலியின் உடலை பூரா தின்றபின் இந்த அணுக்களாக மாற்றிவிடும். எந்தெந்த உறுப்புகள்ல எதை எதை எடுத்து அதை சாப்பிட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி உயிரணுவா மாறி இப்ப காட்டுக்குள் இந்த புலிகள் அதிகமாக இறந்திருந்தால் கடுகுல யாருன்னு பாக்குறாங்க, அனாதியதான் கிடக்கு. மற்ற காக்கா குருவி மற்ற சாப்பிட்டிருக்கும், ஆனா அதுல இருந்து அந்த புழு ஏற்ப உயிரணுக்கள் புழுவாகி அது மடிந்து விட்டா மறுபடியும் என்ன செய்யுது? இப்ப மனிதன் ஏதாவது போனானா அட்டேன்னு சொல்லுவாங்க, டக்கு நம்மளை ஊட்டி நம்ம ரத்தத்தை குடிக்கும். அதே மாதிரி பேன் இருக்குல்ல, மாடுகளுக்கு ஒரு விதமான பேன் இருக்கும், உண்ணி இருக்கும், ஈ இருக்கும். இந்த மாதிரி அது எந்தெந்த உறுப்பின் பாகம் எடுத்து சாப்பிட்டது வந்ததோ மேல தொழில் மேல இருந்து இது பண்ணா அந்த தொழில் மேல இருந்து ஈகள் வரும், தொழில் மேல இருந்து இதுகள் வந்த இதாகும், அந்த மேல இருந்து அது உருவாக்கி அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உணவு எது? அந்த ரத்தம் தான். இப்படி அட்டை தாவி சென்று நம்ம போயிட்டு இருப்போம்னு தெரியாது, அது வந்தா நம்ம மனத்துக்கு என்ன டக்குன்னு வில்லு மாதிரி வந்து தள்ளி வந்து ஒட்டும், ஒட்டுறதும் தெரியாது. நல்ல ரத்தத்தை குடிச்சிட்டு அது பந்து மாதிரி வந்து கீழே வந்து நம்ம பேசி சட்ட நன்றி ஒருப்பாடு எப்படி ரத்தம் வந்துன்னு தெரிஞ்சாதான் தெரியும். அதனால ராமாயணத்தில் ஒரு அசுரன் இறந்தான் என்றால் அது எப்படி அந்த உணர்வுகள் ஆகி மற்ற ரத்தத்தை உறிஞ்சி அந்த உடலை வளர்த்ததோ அதன் வழி அணுக்களானதோ இந்த உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலுமே இந்த அணு சாப்பிடும். இந்த உடலை உருவாக்குறதுக்கு அந்த அணுதான் காரணம். இந்த உடலை உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலை சாப்பிட்டு தனித்தனி அணுக்களாக உயிரணுக்களாக மாறி. ராமாயணத்தில் ஒரு அசுரன் இருந்தாலும் தான் பல அசுரர்கள் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? இப்படி பல உண்மைகளுடைய நிலைகளை ஞானிகள் கூறியுள்ளார். இதே மாதிரி மனிதன் வரப்பும் போது பல கோடி சரி இப்படி பின்னி பின்னி நாம் வர்றோம், புழுவாகிறோம், மறுபடியும் இப்படி ஆகி பல கோடி சரீரங்களாகி இன்னைக்கு நாம் மனிதனான ஒருப்பாடு எல்லாவற்றும் அறிவு மனிதனுக்கு இருக்கு. நாம தீமைகளிலிருந்து விடுபடும் அந்த சக்தியும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும், தெரிந்தாலும் அந்த தீமையை நீக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதனுக்கு, இதுதான் ஆறாவது அறிவுன்னு சொல்றோம். இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதன் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பச்சலைகள்னால வரக்கூடியதை தெரிந்துகொள்றோம். ஒரு பச்சலைய வச்சோம்னா என்ன அதனால பாம்பு தீண்டுறது அப்படின்னு அதை எடுத்து வச்சாச்சுன்னா அதனுடைய விஷயத்தை குறைக்கிறது. இதே மாதிரி மிருகங்களிலிருந்து தப்பிக் கொள்ளக்கூடிய காட்டு விலங்குகளோட விலங்குகளாக வாழ்ந்து போயிருந்தாலும் இந்த பச்சலைய நுகர்ந்துறாங்க, அப்ப அது தெரிஞ்சுக்கிறான். அப்ப குகையில மறந்து படுத்து தூங்கும் போதும் மற்ற வாசனை பிடிச்சு வர்றதுதான் மிருகங்கள் எல்லாம், தனக்கு எங்க இறை இருக்குன்னு வாசனை பிடிச்சிட்டே வரும். இப்ப நம்ம வாசனை பிடிச்சு போறதில்ல, யாராவது சொன்னாங்கன்னா அது தெரிஞ்சு அங்க இருக்குன்னு தெரிஞ்சா நாம போவோம். இப்ப மனிதர்களும் சில இடங்களில் ஏதாவது சில திடீர்னு வாசனை வருதுன்னா எந்த பக்கம் இருந்து வருதுன்னு நம்ம திரும்பி பார்க்கிறோம். நாம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய வாசனை நாம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற உயிரினங்களுக்கு புலியுடைய வாசனை கண்டதுன்னு அது ஓடி ஒழிஞ்சுக்கிறது. இது அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கர்நாடகத்தில் மங்களூர்ல இருக்க போகும்போது அங்க ஒரு மலை ஒன்று இருக்குது, அங்க ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில சாமியார் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அவரை தேடி போய் ஏதாவது மருந்து கொடுத்தா ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்லி இது பண்ணணும். அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் காத்துட்டு வர்றவங்க அவர்கிட்ட சில மந்திர வேலைகள்லாம் உண்டு. முதல்ல அவரு இடம் தரும். இப்ப அங்க கூட இருந்தவன்னு ஒருத்தர் போய் அந்த குகையில சீடரா போயிருக்கிறார். அப்ப என்னை குருநாதர் அங்க கூப்பிட்டு போறார். அந்த கூப்பி முதல்ல எல்லாம் காமிச்சிருக்கிறாரு. முதல்ல அந்த பெரியவர் இருக்கும்போது இறந்த ஒருபாடு இன்னொரு ஆள் போயிருக்கிறார். அப்ப நாங்க இங்கிருந்து போறோம். போயிருந்த உடனே அதாவது இப்பதான் நாம குமார படத்தில் டாக்டர் சென்னகேசன் அவங்க அவரோ குடும்பம் மங்களூர் நாராயணசாமி பேரு இவங்க எல்லாம் நாங்கள் போய் அந்த இடத்துல போய் படத்துக்கு சில இதுகள் எல்லாம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட வர்றோம். நாங்க அங்க போயிருந்தோம். டாக்டர் சென்னகேசனுடைய பையன் காலுகிட்ட வரும் சின்னவனா பார்த்தேன்னு எடுக்குது. அப்ப நான் இவங்களும் காலத்துல தியானத்துல இருந்துகிட்டு இருக்கிறேன். அது புஷு புஷுங்கிறது அந்த குகை கிட்ட இருக்கக்கூடிய அந்த குகையில வச்சிருக்கக்கூடிய நாய் ஓடி வந்து என்ன செஞ்சு இந்த பாம்பை வாழை பிடிச்சுங்கிட்டு இழுத்து விடுறது. அந்த ஆள் கிடையாது சாப்பிட விடாமலே பாது. அப்புறம் இந்த இதுகள்லாம் பண்ண பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அது சிறு சிறுன்னு நாய் குலைக்கிறத பார்த்து போட்டு அந்த சாமியார் ஓடி வந்தார். அது ஏற்கனவே அந்த ஆள் பழக்கப்பட்டதுனால ஒரு கவட்ட குச்சி எடுத்திருந்தார். எடுத்து வந்து தூக்கி அந்த பக்கம் வீசி அறிவித்தார். ஏன் சாமி சும்மா வேடிக்கை பார்த்தேன் இது என்னதான் செய்யும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்புறம் இவங்க எல்லாம் போன உட்பட நாங்க இருந்தேன். இப்ப இவங்க எல்லாம் போனோன்னு இருந்த உடனே நாய வந்து அதுக்கு ஒரு லட்டு. இப்ப இந்த சீனா பக்கம் தைவான் பக்கம் எல்லாம் நாய் ரொம்ப பிரியமா சாப்பிடுறாங்களா அந்த மாதிரி இந்த புலிக்கு நாயை கண்டா லட்டு. அதனுடைய வாசனை கண்ட உடனே இந்த நாய் என்ன செய்யுது குயிங் குயிங் குயிங்னு போய் ஒழியுது. அந்த நாங்க அந்த குகைட்ட இருக்கிறோம். அது வாசனை கண்டோன்னு எங்களை சுத்தி சுத்தி வந்து ஒழியுது. அது படுற பார்த்த பார்த்தன்னா ரொம்ப அவசியம் இருக்கு. இப்ப அந்த ஆளு என்ன செய்யிட்டாரு சாமியாரு, சாமி புலி வருது, இப்ப நான் நேரா போய் இந்த கம்பி கட்டி வச்சிருக்கிறேன், அந்த கம்பி வளர்ப்புள்ள போய் இருந்துக்கலாம், இல்லாம போனா நம்மள ஆள் சாப்பிட்டு போடும் அப்படின்னு இப்படியே சொல்றாங்க. சரி இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நீ இப்போ ஒளிஞ்சுக்கணும். அப்புறம் ஒளிஞ்சுக்கன்னு சொன்னோடன அந்த கம்பி மாதிரி கிராட்டி போட்டு ஒழுங்கு படுத்துக்கிறேன். இப்ப நீ புது கூட்டுக்குள்ள இருந்த மாதிரி நைட்ல அந்த ஆள் படுத்துக்கிறது ஏன்னா புலிகிளி வந்துச்சு. அப்புறம் நான் தியானத்துல இருக்கிறேன் இக்கூட்டில் இருந்துக்க அப்படின்னு சாமி தியானம் எல்லாம் ஒன்னும் வேலையாகாது நீ பேசாம வந்துருங்க அப்படின்னு பாக்கலாம் என்னை தின்னும் போதா நீ பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அப்ப நான் குருநாதர் புல் பவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம குருநாதர் சொன்னபடி அதுக்கு எதிர்நிலையான மனங்களை விட்டோன்னு அது பேசாம உட்கார்ந்துக்கணும். குத்த வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே முகாம்பிகள் ஒரு தடவை, ரெண்டாவது இங்கே முகாம்பிகள் நான் தியானம் இருக்கும்போது என்ன செய்தது இந்த அட்டைகள்லாம் என்னை கடிச்சு ரத்தமா வரும். இந்த ரத்த வாட கெட்டு புலி வந்து கொல்லூர் முகாம்பிகள் அதுப்பா அது வந்து என்னை பார்த்தே வாசனை பிடிச்சி சாப்பிடுறது இருக்குது. ஆனா அந்த தியானத்தை வந்து முடிச்சு பார்த்த உடனே புலி இருந்தது. கண்ணு திறந்து கொஞ்சம் அந்த உணர்வு பார்த்தோன்னு பேசாம எந்திரிச்சு போயிடுச்சு. கெஸ்ட் ஹவுஸ்ல போய் நின்று கழிச்சு கெஸ்ட் ஹவுஸ்ல போன உடனே அங்க நின்றுகிட்டு ஒவ்வொரு கதவா எட்டி பார்க்கணும். பார்த்துக்கிட்டு அங்க வந்து அங்கே படுத்துருச்சு. வெளியில ஒருத்தர் வரல. அந்த தியானம் முடிஞ்ச உடனே காலையில் எந்திரிச்சு வந்து பாக்குறேன் இது அல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் கேட்டு விட்டாங்க அவரை நீ போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போச்சு. ஏன்னா அப்பெல்லாம் புல் பவர்ல வச்சு கொண்டு போறார் குருநாதர். இப்ப என்ன செய்தாரு, புல் பவர் எல்லாம் நீ அந்த அருள் எடுத்து நீ இப்படி மாட்டி பழகுங்கிற, இது மற்றொன்றை அடக்கக்கூடிய சக்தி. குருநாதர் என்ன சொல்றாரு, இது மற்றொன்றை அடக்கக்கூடிய சக்தி, இதை எடுத்தே நான் என்ன செய்யுது அந்த உணர்வு வந்தாச்சுன்னா கடைசியில் நீ அதுக்குதான் போவேன்னார். சொல்றது உங்களுக்கு அட்டாச்சா? இது அனுபவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள இந்த அளவுக்கு செய்தார். ஏன்னா அதை எண்ணி அதை அடக்க வேண்டும் உணர்வு போகும்போது அதோடைய உணர்வு இங்க வரும். அப்ப அதே உணர்வு நமக்குள்ள வந்தாலும் சரி, அது செத்தா நமக்குள்ளதான் வரும். அது வராம இருக்கணும்னா என்ன என்ன, இந்த அனுபவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காட்டுக்குள்ள போய் வரும். இப்ப இந்த அனுபவம் நீங்க இங்க இருந்தே தெரிஞ்சுக்கிறீங்க.